بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون. إن الله يعلم ما يدعون من دونه من شيء وهو العزيز الحكيم وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون. أنبركوري يا سهور رجلين கடந்த வாரம் திருமறை குர்ஆன் அறிஞர்கள் என்று சொல்வதற்கு அவளத்தில் என்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்ற அம்சம் குறித்து சொன்ன ஒரு சில ஆயத்துகளை ஹதீஸ்களை நாம் படித்தோம். அதே தொடரில் இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அறிஞர்களுக்கு வேண்டிய அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகள் அறிஞர்கள் சொல்வதற்கான வேறு பல தன்மைகள் என்ன என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம சாதாரண வழக்கோடு சொல்லுவோம் ஆலி உலமாக்கள் இவங்கள்லாம் என்று சொல்வோம். ஒரு ஆலிம் என்பது அறிவில் உரிமையும் உலமா என்பதற்கு பன்மையுமான வார்த்தை. அதே வார்த்தையை ஆலிமூன் என்று சொல்லுவாங்க ஆலிம் ஆலிமூன். அதாவது சில வார்த்தைகள் அரபியில இரண்டு இரண்டு பன்மைகள் இருக்கும். தமிழை கூட ஒரு சில வார்த்தைகளுக்கு இரண்டு மூன்று பன்மை இருப்பதை போல அரபியில் உண்டு. அதில் உலமா என்றும் ஒரு பன்மை தான், ஆலிமூன என்பதும் ஒரு பன்மை. அப்ப இரண்டுக்கு பொருள் தமிழ் அறிஞர்கள். திருமறை குர்ஆன் அறிஞர்கள் என்று சொல்வதற்கு நாம் போன வாரம் ஒரு ஆயத்தை சொன்னோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிஞர்கள் சொல்வதற்கு அல்லாஹ் சொன்ன ஒரு முக்கியமான இலக்கணம், யாரெல்லாம் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் அறிஞர்கள். அப்படி அவர்கள் பயப்படுவதற்கு அல்லாஹுடைய வல்லமைகளை, அல்லாஹ் கூறியிருக்கிற சட்டதிட்டங்களை, அவனுடைய அற்புதமான பல்வேறு படைப்புகளை பார்த்து படிப்பினை பெற்று அதன் மூலமாக அல்லாஹுடைய அச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொள்பவன் தான் அறிஞன், அவர்கள்தான் அறிஞர்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். திருமறை குர்ஆனை நாம் கவனமாக படித்து பார்க்கிற போது, இந்த குர்ஆனை கவனமாக படித்தவர்களில் அப்துல்லா மசூர் ரலியல்லாஹு தஆலா ஒருவர், சஹாபாக்கள் பலர் இருந்தாலும் அப்துல்லா மசூர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, திருமறை குர்ஆனுக்கு அதை பற்றிய விளக்கத்தை தெரிந்தவர் எங்காவது இடத்தில் இருந்து அங்கே வாகனத்திலே சென்ற முடி செல்ல முடியும் என்று இருக்குமானால் நான் அங்கே சென்று அதை கற்றுக்கொள்வேன் என்றார்கள். அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலம் பயணம் என்பது எவ்வளவு பெரிய சிரமம் கஷ்டம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப குர்ஆனுடைய வசனம் எங்காவது ஒருவருக்கு தெரிந்து விளக்கம் தெரிந்து அதை பயணம் மேற்கொள்ள முடியும் என்றால் நான் பயணம் மேற்கொண்டு படித்து விடுவேன். அப்ப அந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கத்தை தேடி படித்தவர்கள் அது எங்கிருந்தால் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களில் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா முக்கியமான சஹாபி. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாயிலின் திருமறை குர்ஆனை ஓத செய்து அதை அவர்கள் கேட்டார்கள் என்ற வசனத்தில் ஹதீஸை பார்க்கிறோம். அந்த அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த குர்ஆனுடைய அம்சங்களை ஒரு ஐந்து விஷயமாக அதை பங்கிட்டு சொல்கிறார்கள். குர்ஆனை நாம் படித்து பார்த்தோமானால் குர்ஆனில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யலாம், அல்லாஹ் எதை செய்யலாம் என்று அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஹலால் அதையும் குர்ஆன்ல பார்க்கிறோம். செய்யலாம், செய்து கொள்ளுங்கள். செய்யக்கூடாத ஹராம், எதை செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஹலால் ஹராம், ஹலால் என்று சொல்லியவற்றை அனுமதி அளித்தவை நாம் அதை செய்து அனுமதி அந்த அல்லாஹ்வுடைய அனுமதியை ஏற்று செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூடாது என்று தடுத்தவற்றை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இது போக குர்ஆனில் முஹக்கம் என்று சொல்வார்கள். குர்ஆனை படித்த உடனே நமக்கு விளக்கம் தெரிஞ்சிடும், இதுக்கு இதுதான் அர்த்தம். அதற்கு முஹக்கம் என்று குர்ஆன்ல அரபியில சொல்வாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல முஹக்கம் ஆத்துக்கிறான், முஹக்கமான ரொம்ப தெளிவான அதை படித்ததுமே புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் நல்லா சொல்கிறான். அதை பார்த்து புரிந்த உடனேயே அதன்படி செயல்பட வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். இன்னொரு வசனம் முத்தஷாபிஹாத், சில வசனங்களை படிக்கிற போது அதனுடைய பொருள் இதுக்கு என்ன பொருளா இருக்கும், இதுக்கு எப்படி பொருள் கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு திட்டவட்டமான பொருளுக்கு வர முடியாத சில வசனங்களும் குர்ஆனில் இருக்கின்றன. அப்படி வருகிற போது அந்த வசனங்களை எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய பொருளை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று அப்படி அந்த நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாத வார்த்தைக்கு சொல்லிவிட வேண்டியது முத்தஷாபின்னு சொல்வார்கள். இது போக இன்னொரு அம்சம், அப்ப ஹலால் ஹராம் முஹக்கம் முத்தஷாபி, ஐந்தாவதாக லம்சால், அதாவது உதாரணப்படுத்தி காட்டுவது. குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்கள்ல உதாரணத்தை ஒப்பிட்டு அல்லாஹ் பல்வேறு செய்தி சொல்றான். என சாதாரணமாக சிந்தித்து விளங்க வேண்டிய சில விஷயங்களை உதாரணத்தை மேற்கோள் காட்டி சொன்னோம்னு சொன்னா ஈஸியா விளங்கிக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால ஏராளமான இடங்கள்ல பல உதாரணங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்னு சொன்னா பல உதாரணம் சொல்லிட்டு வமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன், உதாரணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடியிருக்கிறார்களே அவர்கள் தான் ஆலிம்ங்கிறான். உதாரணத்தோட விளக்கி சொன்ன பிறகு ஒருத்தர் எனக்கு புரியலன்னு சொன்ன வச்சுக்கோங்க, அல்லது விளங்காம இருக்க அதை பத்தி கவனிக்காம இருந்தா அவன் ஆலிம் அல்ல, அவன் அறிஞன் அல்ல. அப்ப சிந்தித்து செயல்பட வேண்டிய சில விஷயங்களை கண்ணால பார்த்து விளங்குற மாதிரி விளக்கி காட்டிட்டான், அதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அதை உடனடியாக செயல்படணும், நல்ல புரிந்து கொள்ளணும். இந்த பக்குவத்தை பெற்றவர்கள் தான் அறிஞர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல பல்வேறு உதாரணங்கள் சொல்லும் போது உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா மசலுல்லதீன தகதூ மின் தூனில்லா, அல்லாஹ்வை விடுத்து விட்டு அல்லாஹ் அல்லாத அல்லாஹ் அல்லாதவர்களை அவுலியா பொறுப்பாளர்களாக தங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி தருவதாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு உதாரணம். அல்லாஹ் எப்படிதான் சொல்றான், உதாரணம் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சு அல்லாஹ் இருக்கிற போது அல்லாஹை விடுத்து விட்டு அல்லாஹ் அல்லாத ஒருவரை தனது தேவைகளை நிறைவேற்றுவதாக அல்லது தனது தேவையை அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவதாக எப்படி நினைத்தாலும், அப்ப தனக்கு ஒரு பொறுப்பாளர்களாக அல்லாஹ் அல்லாதவர்களை யாராவது எடுத்துக்கொண்டார்களானால் அவர்களுக்கு உதாரணம் சொல்றான். உதாரணம் சொல்றான், எவ்வளவு ஈஸியா விளக்கணும் சொல்றான். அவளுக்கு உதாரணம் கமசல் அன்கபூத், சிலந்தி பூச்சி போலங்கிற அல்ல. அந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யறது, யுத்தகதத்து பைத்தன், அதுவும் தான் வாழ்வதற்காக ஒரு வீட்டை அமைத்துக் கொள்கிறது. நம்ம சமதானம் பாக்குறோம், வீட்டை ஒரு ரெண்டு நாளை கூட்டாம துடைக்காம சொன்னா அங்காங்க எல்லா இந்த பூச்சி கூடு கட்டுறது பாக்குறோம். இதெல்லாம் சொல்றான், இதை விளக்கி சொல்றான். பாருங்க, அந்த வீடு கட்டுதே அந்த சிலந்தி பூச்சி அதை நீங்க பாருங்க. இதுதான் மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒருவரை தன்னுடைய தேவையை நிறைவு செய்வதாக, தன்னுடைய கோரிக்கைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருவதாக அவர்களை இவர்கள் பொறுப்பாளராக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இது போலதான் ஒரு பூச்சி, அந்த சிலந்தி பூச்சி ஒரு கூடு கட்டிட்டா எப்படி, அதே போலதான் என்று சொல்லிவிட்டு இன்ன அவுகனல் புயூத், வீடுகளிலேயே மிக 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 பலகீனமான ஒரு வீடு சொன்னால பைத்துல் அன்கபூத், அது இந்த சிலந்தி பூச்சி கட்டின வீடுதான். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், சின்ன பிள்ளை கை வச்சாலும் போயிடும், அது லேச கொஞ்சம் காத்து அடிச்சாலும் ஓடி போயிடும். அப்ப அதெல்லாம் எப்படி விளக்கலாம் பாருங்க. அப்ப சிலந்தி பூச்சி நீங்க பாக்குறீங்களே எப்போதும் கண்டுகிட்டு இருக்கிறீங்க, சர்வசாதாரணம் பாக்குறீங்க, அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது லேச அப்படி தள்ளி விட்டுருவீங்க, அத காத்து அடிச்சா கூட போயிடும். அது மட்டுமல்ல, அப்படி பூச்சி கட்ட விரும்ப மாட்டீங்க, அதை தொடச்சு எடுத்துருவீங்க. அப்ப இதே போலதான் அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை, அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை யாரேனும் தனக்கு பொறுப்பாளியாக ஆக்கிக் கொண்டார்களானால் இவர்கள் இதை சிறந்தி பூச்சியை போலதான் நல்லா சொல்றான். அப்ப அந்த கட்டிக்கொண்ட வீட்டினால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுமா, பாதுகாத்துக் கொள்ள முடியுமா, தனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொள்ள முடியுமா, முடியாது. ரொம்ப லேசு, ரொம்ப பலவீனமானது. அப்ப அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் இப்படி எடுத்துக்கொண்டானே ஆனால் அவன் மிக மிக பலவீனமானவன், அல்லாஹுடைய பார்வையில எந்த சக்தியும் இல்லாத ஒருவனாக இவன் கணிக்கப்படுகிறான் என்று அல்லாஹ் இப்படி சொல்லி இந்த உதாரணத்தை விளக்கி சொல்கிறான். சொல்லிட்டு இதெல்லாம் லவ்கானும் சிந்திக்கிற மக்களாக இருந்தா, அவங்க ஏதோ ஒரு லேச சிந்திக்கிற ஆளா இருந்தாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு இந்த பூச்சி உதாரணமே போதும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யாலமாயிதுன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எப்படிலாம் கேட்கறான் பாருங்க. அல்லாஹ் என்ன கேட்கறான்னு சொன்னா, அதாவது இந்த மக்களில் ஒரு சிலர், அல்லாஹ்வாகிய நான் என்னை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் என்ன மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ இருந்து கொண்டு நீங்கள் எப்படி என்ன கேட்டாலும் நான் அதை கேட்கக்கூடியதாக இருக்கிறேன், உங்களுக்கு தேவையானதை தர நான் காத்திருக்கிறேன், அப்படி கேட்கிறீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து அழைப்படுத்திக் கொண்டிருக்கிற போது, இப்படி நான் அழைக்கிற போது என்ன ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக எல்லாம் கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்பது என்பது எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்க முடியாது, அல்லாஹுவை அஞ்சியவர்கள் அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்புக்குரியவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாகத்தான் இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இப்ப சிலர் இருக்கிறாங்க இவ்வளவு கேட்கறான், என்னப்பா எனக்கே தெரியாம சொல்லித்தரீங்களா, அது துறப்பியூன விமாலாயாலம் வானத்திலையும் பூமி நான் தான் படைச்சு வச்சிருக்கிறேன், வான பூமி எல்லாம் எனக்குரியது, அப்ப என்னட்டே நீங்க சொல்றீங்களா, அல்லா உனக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியுமில்ல, ஒன்னிடத்துல கேட்டு வாங்கி தரத்துக்கு நாங்க கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறோம், நீ அதை வைக்காட்டாலும் பரவாயில்லை, அது உனக்கு தெரியாது, நாங்களாக இப்படி முடிவு செய்து வச்சிருக்கோம் என்று சொல்வதை போல இருக்கிறேன், இப்படியே நன்றி கொண்டிருக்கிறீங்க கேட்கலாம், இப்படி கேட்கற அழகா கேட்கலாம் பாருங்க. ஏண்டா தன்னை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், தன்னை எப்படி தொடர்பு கொண்டால் எப்படியெல்லாம் நான் அதற்கு நிவர்த்தி செய்வேன் என்பதையெல்லாம் விளக்கி தெளிவுபடுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டி அல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அப்படிலாம் தந்த பிறகும் கூட இப்படி யாராவது சொன்னாலும் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹுக்கு தெரியாது நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படியெல்லாம் நம்மளை கேட்கறான், எனக்கு தெரியாம நீங்க சொல்லி தர்றீங்களா. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் விளக்கி உதாரணத்தை சொல்கிறான், சொல்லி கொடுத்தா அல்லாஹ் அல்லாத யார்த்தான் நீங்க இதையெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரிந்திருக்கிறது, ஏனென்றால் அவன் எல்லோரையும் மிகைத்து மிகைத்த பலமிக்கவன், அவன் எல்லா விஷயங்களையும் நுட்பமாக அறிந்து வைத்திருப்பவன் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு தான் சொல்றான், அவன் தில்கல் அம்சால், இது போன்ற ஏராளமான உதாரணங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி நான் உதாரணத்தை சொல்லும் போது இதை சிந்தித்து செயல்படக்கூடிய இவர்கள் தான் அறிஞர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிஞர்கள் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிற உதாரணங்களை, அல்லாஹ் தெளிவுபடுத்துகிற இந்த உதாரணங்களை புரிந்து கொண்டு கரெக்ட் இதுதான் சரி இதுதான் கரெக்ட் இதுக்கு மேல ஒன்று இருக்க முடியாது. இவ்வளவு தெளிவாக விளக்கி சொல்லக்கூடிய என்னை போல உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா என்று இப்படி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த மாதிரி உதாரணம் சொல்லும் போது இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கிறாங்க சொன்னா, மக்கள்ல அல்லாஹ் மனிதர்களை பிரிக்கும் போது மூணு வகையா பிரிச்சுக்கிறான். ஒரு கூட்டம் முழுக்க முழுக்க அல்லாஹ் என்ன சொன்னாலும் அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம், இறைவனுடைய சொல்லுக்கு மேல் எந்த ஒன்று இருக்க முடியாது என்று உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய கூட்டம் ஒன்று. இன்னொரு கூட்டத்தினர் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் மேல பொதுவில் நடுநிலைவாதிகள் சொல்லக்கூட இருப்பாங்க. நாங்கள் நடுநிலைவாதிகள், நடுநிலைவாதிகள் இஸ்லாத்தி அப்படிலாம் கிடையாது. நடுநிலைங்கிறதுக்கு வேற இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளே இந்த குர்ஆனை நல்ல புரிஞ்சுக்கிட்டவர்தான் நற்சிந்தனை உடையவர்கள். நடுநிலைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் அங்கும் இருப்பாங்க. இவங்க தான் ஆக இருக்கிற தரங்கட்டவன் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். மனிதர்கள்ல மிக மிக கேடு கட்டவன் யாருண்டா, எங்கேயும் இல்லாம அங்கே இங்கே தடுமாறிக்கிறான் பாருங்க, இவன் தான் சொல்றான் நயவஞ்சர்கள். அப்ப குர்ஆனுடைய ஆரம்பத்தில் பட்டியல் போடும் மனித வகையில இவங்க தான் ஒன்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் சொல்லக்கூடியவற்றை கேட்டு செயல்படக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடியதை மறுத்து வாழக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் அங்கும் இங்கும் இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. இவர்களை இந்த அங்கும் இங்கும் இல்லாமல் இருக்கிறாங்க வர இவங்க எல்லா காலத்திலும் செய்வான்னு சொன்னா, எதையாவது மக்களுக்கு மத்தியில கிளப்பி விட்டு எதையாவது சந்தேகத்தை பிரச்சனை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு விலகிட்டு பார்த்து செஞ்சுக்கிட்டு இந்த நயவஞ்சிகளாகத்தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய கேடுகள் தொல்லைகள் எல்லாம் ஏற்படுகின்ற வரைக்கும் பாக்குறோம். நல்லவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைக்கு என்ன காரணம், ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, நல்ல நேர்மையா இருந்தவங்க, திடீர்னு அவள் உறவுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க பசிக்கிட்டாங்க சொன்னா என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு இடையே அவர்களை தெரியாமலே நயவஞ்சிகள் ஊடுருவாங்க. இந்த நயவஞ்சல் ஊடுருவக்கூடிய நயவஞ்சல் இருக்கிறார்களே, இவர்களால் எல்லா காலங்களிலும் சமுதாயத்தில் பிளவுகளும் கேடுபாடுகளும் பல பல வகையான சிக்கல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனால இந்த நயவஞ்சல் அடையாளம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஏராளமா நயவஞ்சல் அடையாளத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நபிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் நயவஞ்சல் இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அடையாளம் பண்ணி பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மாதிரி உதாரணம் சொல்றான். எப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் அல்லாதவர்களை ஒப்பிட்டு சொல்லுகிறாங்க. இவங்க யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு வாங்கித்தவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களால் ஒரு ஈ அவர்கள் மேல் உட்கார்ந்தால் கூட, அவைகள் மேல் உட்கார்ந்தால் கூட அந்த ஈயை கூட ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், ஒன்றும் செய்ய முடியாதவைகள், அவைகளைத்தான் இவங்க அவலியாக்கள் கடவுள் சொல்லி கடவுள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்றால் எப்படி சொல்றான். பச்சையா தெரியுது பாருங்க, யாரெல்லாம் அவுளியாக்கள் போறவங்களோ அல்லது கடவுளர்களாக யாரை மதித்து வைத்திருக்கிறார்களோ அவைகள் அவைகளுக்கு மேல ஒரு ஈ கொசு எதே ஒரு பொருள் விழுந்தா அதை அவளால் ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல குரான் சொல்லி காட்டுறான், இதுக்காக சொல்றான், இது நல்ல விளங்கட்டுங்கிறதுக்காக சொல்றான். அப்ப ஒரு ஈயை கூட தன்னில் வந்து இருக்கிற ஈயை விரட்ட முடியாத ஒரு பொருள், விரட்ட முடியாத ஒருவரை நீங்கள் அவரால் எனக்கு பலன் ஏற்படும் என்று நினைத்தீர்களானால் உங்களைப் போல பலவீனவர்கள் யாருக்கு முடியும் என்று அல்லாஹ் இப்படி கேட்கிறான். உடனே என்ன செய்யறாங்கன்னா, நயவஞ்சகர்கள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் சொல்லிட்டு வரும்போது அந்த நல்லதுல ஒரு வார்த்தை மட்டும் புடிச்சுக்கிட்டு செய்வான்னு சொன்னா திருத்தி இருப்பான் சார் மக்களை. நயவஞ்ச வேலை அதுதான், அதாவது 90% நல்லது தான் என்னங்க செய்யணும், இதெல்லாம் இவ்வளவு செய்தாலும் பாருங்க அதுல இவ்வளவு தப்பு இருக்குல்லம்மா, அதாவது 90% விட்டுட்டு அப்படி. ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல தவறே கிடையாது. இவன் என்ன செய்வான்டா, அது ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு தேவையில்லாம மக்களுக்கு என்ன சொல்றானா, என்ன அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன், வானத்தை படைச்சவன், பூமியை படைத்தவன், உலகத்தையும் அடைக்கி ஆளக்கூடிய வல்லமைக்குரியவன், இவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்கவன், நீ கோசுன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், என்ன இப்படி கேள்வி பண்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி, நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் என்னை பொறுத்த வரையில அல்லாஹ் தன்னை சொல்லி காட்டுறா, குசுவா இருந்தாலும் சரி ஈயா இருந்தாலும் சரி சிறுசோ பெருசோ எதுவானாலும் அதை விளக்கி தெளிவுபடுத்த நிலை வந்து அதை போய் வெட்கப்படக்கூடிய நான் அல்ல. அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப இவன் இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் மறுத்து சொல்றான், அவங்க சொல்லுங்க யார அல்லாஹ் என்னோட தூதரே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வாகிய நான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சிறுதோ பெரிதோ ஈயோ கொசுவோ என்னவா இருந்தாலும் சரிதான், மக்களுக்கு அவர் படிப்பினை அதிலே ஒரு அறிவு பெற வேண்டியது இருந்தால் அதை நான் விளக்கி சொல்வங்கிறான் பாருங்க. அல்லாஹ் உதாரணத்தை சொல்ல நோக்கம் என்னன்னா அந்த உதாரணத்தை புரிந்து கொண்டு தெளிவாக சிந்திச்சு அல்லாஹ் மீது அது அன்பும் அச்சமும் அதிகமாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது இதை வேறு கோணத்தில் திருத்திவிட்டு அதில் சில குறைகளை சொல்லிக் கொண்டு கேலி செய்யக்கொண்டிருக்கிறார்களே இவர்களை அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி மக்கள் இருக்கிறார்கள், இவர்களால் சமுதாயத்தில் கேடுதான், இவர்களுக்கு மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் நரகத்திலேயே கடைசி இருக்கக்கூடியவங்க இந்த அங்கும் இங்கும் கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில அறிஞர்கள் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரு கோணத்தில் அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைகள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிற படைப்பினங்களுடைய அதிசயமானவைகள் இவைகளெல்லாம் சிந்தித்து இவர்களெல்லாம் இயக்கக்கூடியவர் இருக்கிறான் என்று அப்படி படிப்பினை பெற்று அதை படைத்த மீது பாசமும் அவர் மீது பயம் அதிகத்தோடு வாழக்கூடிய அறிஞர் இன்னும் பல்வேறு உதாரணங்களை விளக்கி சொல்கிற போதெல்லாம் அந்த உதாரணங்களை பார்த்து புரிந்து கொண்டு இவ்வளவு அழகாக இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய இறைவன் இருக்கிறான் அவனைத்தான் நம்ப வேண்டும் அவனைத்தான் பயப்பட வேண்டும் என்று இப்படி விளங்கக்கூடிய இவங்க தான் அறிஞர்கள் சொல்றான். அப்ப குரான் நீங்க அடிக்கடி படிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனமா படிச்சுன்னு சொன்னா நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே வர்றான். சூரத்துல் ஜும்மா என்று வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை விசாவில் சில டைம்ல ஓதிக்கிறாங்க, இப்ப மற்ற இடத்துல ஓதிக்கிறாங்க. மசலுல்லதீன ஹம்மிலு தௌராத், தௌராத் என்ற இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அவளுக்கு உதாரணம் உதாரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அலிஃப் லாம் மீம் ஆரஞ்சு படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான உதாரணம் சொல்றான். மசலுல்லதீன ஹம்மிலு தௌராத சும்மலம் யஹ்மிலுஹா, அப்ப தௌராத் என்ற வேதத்தை நாம் கொடுத்தோமே அந்த மக்களுக்கு உதாரணம். கமசல் ஹிமார் கொடுத்து அந்த வேதத்தை அந்த வேதத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களே படிக்காமல் இருக்கிறார்களே அதில் தெளிவு பெறாமல் இருக்கிறார்களே இவளுக்கு உதாரணம் கமசல் ஹிமார் கழுதையை போன்ற சொல்றான். பல்வேறு நூல்களை பல்வேறு ஏடுகளை தன் முதுகிலே சுமந்து செல்கின்றதே அந்த கழுதையை போறது தான். எப்படி சொல்லலாம் பாருங்க, அப்ப நிறைய நல்ல சட்டங்களை தெளிவான ஆதாரங்களை அடிப்படைகளை ஒரு சமுதாயத்துக்கு சொல்லப்படுகிறது, அவங்க புரிந்து செயல்படுவதற்காக வேண்டி அவளுக்கு விளக்கப்படுகிறது. இதையெல்லாம் புரியாம விளங்காம செயல்படாம இருந்தா அல்ல எப்படி சொல்றா பாருங்க, ஒரு கழுதையை போலப்பா. அந்த கழுதை மேல நீ எவ்வளவு மூட்டை மூட்டையா புக்குகள் அடுக்கினாலும் பெரிய பெரிய நூல்களை சொல்லி பார்த்தாலும் அந்த கழுதைக்கு ஏதாவது தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருவசனங்களை சட்டங்களை பொய்ப்படுத்தினார்களே அவர்கள் மோசமான சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் சட்டம் இதுதான் அல்லாஹ் சொல்லும் போது அதை விளங்கலண்டா இதே போலதான். அப்ப அறிவாளிகள் அறிவாளிகள் சொல்பவர்கள் வெறுமன படிக்கக்கூடியவர் அல்ல, நல்ல சிந்திக்கக்கூடியவர் அல்ல, அந்த சிந்தனையின் வாயிலாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து யார் தன்னுடைய வாழ்க்கை நடத்திக் கொள்கிறார்களோ இவர்கள் தான் அறிவாளிகள். அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம குரான் வசனங்களை சொல்லி காட்டுறோம்னு சொன்னா, நாம அறிஞனாக அறிவாளியாக உலகத்துல வாழணும்னு சொன்னா வெறுமனே தனக்கு நான் தான் அறிஞன் நான் தான் ஆலிம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாலும், அல்லது ஒரு கல்லூரி அல்லது ஒரு பெரிய மக்கள் எல்லாம் கூடி இவர் தான் பெரிய அறிஞர் என்று தீர்மானம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய யாரை அறிஞன் சொல்கிறார் என்று நாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் தான் நமக்கு யாரை அறிஞர் சொல்கிறானோ அவர்களை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் மூலமாகத்தான் நாம் அறிவை தெரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் கொள்ள முடியும். இந்த நிலை இல்லாம போயிட்டோம்னு சொன்னா இப்படி நம்ம தெரிஞ்சுக்கல. அப்ப அறிஞர்கள் யார் இருந்து இந்த அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி தரும் போது அதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிறாம இருந்தோம்னு சொன்னா நாம் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய அந்த ஞானம் அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குத, அது அல்லாஹ்வுடைய எந்த பலனும் இல்லாம போயிடும் இருக்கான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இந்த உலகத்தில் அறிஞனாக மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்ட அறிஞனாக இருந்தவன், மக்களுக்கு மத்தியில் பார்க்கலாம் பலர் அறிஞர்கள் இவரெல்லாம் உலமாக்கள் ஆலிம்கள் தாலி பெருமக்கள் என்றெல்லாம் தங்கள் தாங்கள் சொல்லக்கூடிய மூலானா மூலம் என்றெல்லாம் கிபிலா ஹசரத் கிபிலா என்றெல்லாம் பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நாட்டில் பார்ப்போம் ஹசரத் கிபிலான்லாம் போடுவாங்க, அஷ்ரஃபுல் உலமா இப்படி எல்லாம் தரங்க பண்றது அவங்களே விரியப்பட்டது பேரை எழுதி சொல்லுவாங்க. அப்ப இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களை நாம் பாக்குறோம். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நாம் அறிஞர்கள் ஆலிம்கள் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ, யாரை நினைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுறான். அவன் அல்லாஹ்வுடைய நல்ல பழமொழிகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை படித்து இறையச்சத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் அறிஞர்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட அறிஞர்களை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர, அவர்கள் மூலமாகத்தான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அதுக்கு மாற்றம் வச்சுக்கோங்க, மறுமையில் நாம் வந்து வெற்றி பெற முடியாது என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆகவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பிவிட்டு அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைகளையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னார்கள், எப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன செய்தி எல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஆகவே நாம் அறிஞர்கள் என்பதற்கு இந்த இலக்கணத்தை மனதில் நல்ல பதிவைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹுடைய வல்லமைகளை அடிக்கடி நம்ம சிந்திச்சு பார்த்து இருக்கணும். நம்ம நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீங்க சிந்திச்சு பாருங்க, பல்வேறு அற்புதங்கள் இருக்குன்னுங்கிறான். நம்ம நாம சிந்திச்சு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய உள்ள எத்தனை இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்குன்னு பார்த்தா அற்புதமான பல்வேறு கண்டுகளை உள்ள இருக்குது. அதை படிச்சு அதை ஆய்வு செய்யறவங்க கூட அதுக்கு எக்கச்சக்கமான விளக்கங்களை, ஏராளமான விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை கருவிகளை எல்லாம் பொறுத்து வச்சுக்கிறான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையா எழுதும் போது, மனிதனுடைய மூளையிலிருந்து மனிதனுடைய தலை கண்ணு மூக்கு எதை எடுத்தாலும் கூட அதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் பல நூல்கள் எழுதக்கூடிய அளவுக்கு அல்ல அனுபவிச்சுக்கிறான். அப்ப இதெல்லாம் வச்சவன் யாரு? இதுதான் முக்கியம். இதெல்லாம் வச்சவன் யாரு? அப்ப இதையெல்லாம் வைத்தவன் ஒரு இருக்கிறான் என்று இப்படிப்பட்ட ஒரு படிப்பினை சிந்தனை வரக்கூடியவன் தான் அறிஞர் நல்லா சொல்றான். அடிக்கடி சிந்திச்சுட்டே இருக்கணும். சிந்திக்கக்கூடிய சமுதாயம் மாறு என்பதைத்தான் திருமறை குர்ஆன் வலியுறுத்தி இப்படி பல்வேறு சட்டங்களையும் பல பழமொழியும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறை குர்ஆன் மூலமாக இதுவரை அறிஞர்கள் என்பதற்கு சில ஆயத்தில் வசனங்களை சொல்லி காட்டணும். இன்னும் சில விஷயங்கள் படிச்சு பார்க்கிறோம். குர்ஆன் கவனிச்சு பார்த்தோம் சொன்னா, குர்ஆனுடைய போங்கு இரண்டு வகையில் அமைந்திருக்கிறது. சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் சிந்திக்க கூடாத விஷயங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் தந்து சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. சில விஷயங்களை சிந்திக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின்னர் அவர்கள் எந்த மக்களுக்கு மத்தியிலே பிறந்து வாழ்ந்து வந்தார்களோ அவர்களிடத்திலே போய் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கிறான், மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன பிறகு அதை ஜீரணிக்க முடியாதவர்கள், அவன் நபி என்று ஏற்றுக்கொள்ள கூடாது நினைத்தவர்கள் அவர்களை பல வகையான கேலியும் கிண்டலும் செய்தாங்க. இந்த நபின்னு சொல்றப்பா, இந்த நபி நாங்க ஏத்துக்கிறதா இருந்தா நீ அல்லாஹ்வுடைய அடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றீல்ல, அப்ப அல்லாஹ் மிகப்பெரிய சக்திக்குரிய அவன் தானே, அதனால என்ன செய்யணும் சொன்னா நீ வானத்திலிருந்து ஒரு புஸ்தகம் அப்படியே இறங்கி வரணும், அந்த புத்தகத்தை என்ன செய்யணும், நீ படிச்சு கிட்ட காட்டணும், அவ நீ படிச்சு காட்டினா அவன் நபின் ஏத்துக்கிறோம். இப்படிதான் இன்னும் கொஞ்சம் சொன்னாங்க, நீ நபி என்ன சொல்றீல்ல, வானவர்கள் இருக்கிறதா சொல்ற மலக்கள், அந்த மலக்கல்ல அனுப்பி உன் கூட வந்து இவர் நபி ஏத்துங்க, நபி ஏத்துங்க என்று சொல்லணும். இன்னும் ஒரு சிலர், நீ நபி என்று சொல்வதாக இருந்தால் நமக்கு முன்னால் உனக்கு முன்னால் எத்தனையோ பேர் மரணித்து போய்விட்டார்கள், அவர்களை யாரையாவது எழுப்பி பேசவை, அல்லது இந்த பாலைவனத்தை நீ பூஞ்சொலியாக மாத்து, இப்படி எல்லாம் பல வகையா கிண்டல் பண்றாங்க. அப்ப ஒரு சில செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்பதற்கு இப்படி எல்லாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். நம்ம நபி மனிதரும் நபி எல்லா நபி மனுஷன் நல்லா அடி சொல்றான், இதை நம்ம லேசா விளைக்கிற முடியும். அப்ப என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி கேட்கிறாங்களே, அப்ப கேட்டு நம்ம அவங்களுக்கு அல்லாஹ் மூலமாக நடைமுறைப்படுத்தி காட்டிட்டா அவங்கள நம்பிடுவாங்கல்ல, அவங்களை ஏத்துட்டு வந்துருவாங்கல்ல, இப்படி ஒரு ஆசை வருது. இது மனித இயல்பு எல்லாருக்கும் உள்ளதுதான், அவங்க கேட்கிற மாதிரி செய்தோட சொன்னா உடனே ஏத்துக்கிடுவாங்க நம்பிடுவாங்க என்று ஆசை வருகிறது. அப்படி வருகிற போது இந்த உணர்வு வந்த உடனே அல்லாஹ் சொல்றான், உனக்கு அந்த மக்கள் இப்படி எல்லாம் சொல்ற விஷயம் பாரம் உனக்கு தெரிஞ்சா, உலகான கபூர் அலைக்க யாராவதும் இனி சத்தாத்த, அப்ப அவங்க இப்படி சொல்லும் போது உனக்கு அது பாரமா தெரிந்து உனக்கு முடிஞ்சா என்ன செய்ய, நீ ஒரு பூமியில ஒரு சுரங்கம் தோண்டு, அல்லது வானத்தில் ஏணி வச்சு ஏறு, அதுல ஏறி போய்கிட்டே இரு, இப்படிலாம் நீ போய் அவங்களுக்கு ஏதோ அற்புதத்தை காட்டினா கூட அவங்க வந்து ஏத்துக்கிட மாட்டான். யார் நீ வந்த நபி என்று சொன்ன உடனே அல்லாஹ் எனக்கு இப்படி தர்றான்னு சொன்ன உடனே ஏத்துக்கிறாரோ அவங்கதான் ஏத்துக்குவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி வார்த்தை சொல்றான், நீ விவரம் இல்லாத அறிவில்லாத மக்கள் ஒரு ஆள் ஆயிடாத. எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிற போது இப்படி ஒரு உணர்வு உள்ளத்துல ஏற்பட்ட உடனே அந்த உணர்வுக்கு அல்லாஹ் சொல்ற பதில், இப்படி எல்லாம் நீ செய்தாலும் வரப்போறது இல்ல, அதனால நீ விவரம் இல்லாம அறிவில்லாம உரத்துக்குறாங்கள அந்த மக்கள் ஒரு ஆள் ஜாகிலில் ஒரு ஆள் ஆயிடாதே நல்ல எச்சரிக்கை செய்யறான். அவன் நபியுடைய பணி என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் போது எல்லா நபிமாருடைய வேலை அவர்கள் அல்லாஹ் அவளத்தில் எதை சொல்ல சொன்னானோ அதை அப்படியே சொல்லணும், அதுதான் அவங்க வேலை. இவர்களாக சுயமாக சிந்தனை செய்து இவர்கள் எப்படி சொன்னால் இந்த மக்கள் சரியா வருவார்கள், எப்படி விளக்குனா விளங்குவாங்க என்று யோசிச்சு அதற்கு தனியான விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்றான். இந்த மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது சரியான வழி, சரியான ஞானம், அறிவு என்பது அல்லாஹ் சொன்னதாம்பா. ஞானாக கண்டுபிடி சொல்லக்கூடியது அல்ல, அல்லாஹுடைய வழிதான் சரியான வழி என்பதை மக்களுக்கு சொல்லு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹின் மூலமாக ஒரு சட்டம் வரும்போது அல்லாஹ் சொல்ல விஷயங்களை சொல்லி அல்லாஹ் சொல்ல விஷயத்தை சொல்லும் போது அதற்கு வேறு பல விளக்கங்கள் சொல்லலாமா வைக்கலாமா என்று சிந்தனை வரக்கூடாது. அப்ப அல்லாஹுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் இதெல்லாம் சொல்றானோ, சட்டம் என்று அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறானோ, அப்படி சொல்லிவிட்ட பிறகு இது சாத்தியமா, செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்ற சிந்தனை வரவே கூடாது. அப்படி வந்தா அது அறிவற்றவுடைய சிந்தனை அல்லாஹ் சொல்றான், அது அறிவற்றவுடைய வேலை, அந்த மாதிரி வேலைக்கு போக கூடாது. இதற்கு அல்லாஹ் சான்றாக இன்னும் பல சம்பவங்களை சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்துல நம்ம எந்த சம்பவங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல ஒருவர் தனக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக தன்னுடைய உறவினர் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறார். எல்லா காலத்திலும் நடைமுறையில் ஒரு பழக்கம். அந்த ஒருவரை குழந்தையாக எடுத்து வளர்த்து வருகிற அவர் அவருடைய வயது நீண்ட கால வயதாக பல காலமாக வாழ்றார். அப்ப இவரை எடுத்து வளர்த்ததா அவன் பெரிய பணக்காரன். அப்ப இவருக்கு அந்த பணக்காரன் செத்து போயிட்டா மூத்தாயிட்டா இயல்பாக அந்த சொத்துல இவனுக்கு தான் வரும். ஆனாலும் மனிதன் எப்போதுமே பாருங்க வேகமா செய்யணும் ஆசைப்படுவாங்க, அவசரமா செய்யணும். நம்ம எல்லாருக்கும் சுபாவம் என்னன்னா அவசரமா செய்யணும் தான். நம்ம பாக்குற பஸ்ல போயிட்டு இருப்போம், பஸ் நிக்கிறது வந்து இறங்க முடியுமா, இறங்க முடியாது, என்ன செய்வோம், எழுந்து தயாரா நிப்போம். அதே பழுது பிளேட்லயும் பிளேட்ல போடுறான், தயவு செய்து இந்த தரையில் இறங்கி சரியாக நிக்கிற வரைக்கும் யாரும் எஞ்சிக்காதீங்கன்னு. ஆனா பஸ்ல போய் பழக்கம் டக்குன்னு எடுத்துக்கிட்டு வேகமா எழுதி நிப்பாங்க, ஆனா இறங்க முடியாது, அது எல்லாம் நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த அவசரமா செய்யணுங்கிற வேலை இருக்கும் மனசனுடைய இயல்பில் உள்ளது. அதான் ரசூசன் சொல்லும் போது அஜல் அல் அஜலத்துடைய சேர்த்தானாங்க, மனிதன் தீவிரம் தீவிரம் வேக வேக அவசரமா காட்டக்கூடிய வேலை சைத்தானுடைய வேலை. நிதானமாக அமைதியாக பண்பை செய்யக்கூடியது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் விரும்பக்கூடிய வேலைடாங்க. அதனால எந்த அளவுக்கு சொன்னாங்க தொழுகைக்கு நீங்க வரும்போது கூட காம சொல்லிட்டாங்கன்னு ஓடி வராதிங்க, தொழுகைக்காக தயாராகி வரணும். அந்த தொழுகைக்காக தயாராகி வருகிற போது காம சொல்லப்பட்டு விட்டேன் என்பதற்காக ஓடி வராதீர்கள், நீங்கள் மெதுவாக நல்ல அமைதியாக வாருங்கள், வந்து எது கிடைக்குதோ அதை இமாமோட தொழுவுங்க, தவறி போன பின்ன தொழுவுங்க. அதுக்காக நீ ஓடி வந்து அதனால உங்க தொழுகையை பாழாக்கிறாங்க, ஓடிது கீழே விழுந்துருவோம், அல்ல மேல மேட்ச் மூச்சு மேல எங்களையும் போய் என்ன ஓகுறது என்ன சொல்ல தெரியாமலும் போயிடும். அப்ப அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அமைதிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனிதன் எப்போதுமே அவசரமாக செய்யணும், தீவிரமா செய்யணும், வேலை சீக்கிரம் முடிக்கணும் ஆசைப்படக்கூடியவன். இவன் பாருங்க சொத்து தனக்கு தான் வரப்போகுது, இருந்தாலும் கூட அவன் உள்ளத்தில சீக்கிரம் சாவ மாட்டேங்கிறான், முழுக்க அனுபவிக்கிற முடியலையே என்று நினைக்கிறான். அப்படி நினைச்சுனா என்ன ஆகும், எப்ப தவறான சிந்தனை வருதோ உடனே சொல்லணும் சேர்த்தாலும் சொல்லிடணும். நம்ம இந்த எப்போதுமே நம்ம சிந்தனையிலேயோ அல்ல வேறு வகையான உணர்வுகள்லையோ மார்க்கம் மற்றவை உள்ளத்துல வந்துட்டா உடனே அவுது பில்லா இவன் சேர்த்தான், ஏன்னா சேர்த்தான் மூலமா ஏற்படக்கூடிய குழப்பம் நம்மளாம் தெரியுமில்ல. நம்முடைய தகப்பனார் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, சீத்தம் பண்ண வேலை தெரியுமா, சத்தியம் பண்ணா, எப்பா உனக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா, எப்படி கேட்கறான் பாருங்க, நல்ல விஷயம் சொல்லட்டுமா, இந்த மரத்துக்கு நீ திங்காம இருந்த ஒன்னு அல்ல அங்க தூக்கி வெளியே போட்டுருவான், ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, அதான் ரொம்ப நாளைக்கு இருக்கணுமா, நிரந்தரமா இருக்கணும்னா அது சாப்பிடணும் சொல்லிட்டு போயிட்டான். முதல்ல சொன்ன உடனே வசுவாசம் வந்துருச்சு, அது வரைக்கும் இல்லாத குழப்பம். இப்படி சொன்ன ஒருவேளை அப்படி இருக்குமோ, அது மட்டும் சவுடையா அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொல்லிருக்கா. அப்ப அல்லாஹ் சொன்ன என்ன நினைக்கணும், அல்லாஹ் சொன்னே சரி அப்படியே நினைக்கணும். இன்னொருத்தர் வந்து மெதுவா கீறி விட்டு பாரு, எப்படி பாருங்க, ஏன் தெரியுமா அல்லாஹ் சொன்னா, ஏன் சொன்னா அல்லாஹ் ஏன் சொன்னா பாருங்க, அல்லாஹ் சொன்ன பிறகு நம்ம சந்தேகம் வரலாமா, வரக்கூடாது. ஆனா என்ன பண்றான், அல்ல ஏன் சொன்னா தெரியுமில்ல, நீ அதை சாப்பிடாம இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துல தூக்கிடுவான். அப்ப நம்ம நல்ல தெரிஞ்ச விஷயம் என்னண்டா, எப்ப வந்து திட்டவட்டமான ஞானம் ஒரு அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயம் இருக்குதோ அதுக்கு மாற்றமான ஒரு சிந்தனை வந்தா அது யார் வேலை, ஷைத்தா வேலை. ஒண்ணு அவுது பில்லாஹி மின ஷைத்தானே சொல்லிடணும், சொல்லாம இருக்குமோன்னு யோசிச்சு வச்சுக்க, அவ்வளவுதான் அவுட். நம்மளை அந்த 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 சிந்தனையை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் வெளியே தள்ளிடுவோம். அதனாலதான் சூரா குர்ஆன்ல 116 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு பேரே சூரத்து நாசில் எல்லாம் இறக்கி, அந்த சூரத்து நாசில் அல்லாஹ் பாதுகாப்பு யார்ட்டு கிடை சொல்றான், யாருக்கு யார் மூலம் யாரு தீங்கி விட்டோம், மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் தீங்கி விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபியை சொல்லுகிறான். அவன் நபிக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்த துவாவில் இது ஒரு துவா, மனித உள்ளங்களில் மறைந்திருந்து கொண்டு ஊசலாட்டங்களை தவறான சிந்தனை ஏற்படுத்திட்டு இருக்கிறான, அவர்களுடைய குழப்பத்தை யார் அவனை பாதுகாப்பு தேடுங்க சொல்லுங்கிற அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப எப்ப நம்ம அசல் வச்சுக்கணும், எது அசலு, அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவை, அவைக்கு அதற்கு மாற்றமாக ஒரு செய்தியில நன்மை இருக்குமா, அல்ல இது அல்லாஹ் சொன்னது செய்தா ஏதாவது பிரச்சனை வருமா என்ற எண்ணம் உள்ளத்துல வந்தா அது யார் வேலை, ஷைத்தான் வேலை. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே சொத்து வந்து இறந்து போன பிறகு இவன் கிடைக்கும், மார்க்கம் அதான் சொல்கிறது. அப்ப இப்படி இருக்கும் போது அவன் உள்ளத்து என்ன ஏற்படுகிறது, இவன் சாவம் பண்ணுகிறான். அப்ப சாவு நம்ம கையில இருக்குது, அப்ப இவ்வளவு நாள் இருக்கிறான, அப்ப இவரை கொல்லாதான் அந்த சொத்தை நம்ம கையில எடுக்க முடியும் நினைக்கிறான். எப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஒரு தவறை சிந்திக்கூடியவனுக்கு அந்த தவறுக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கிறதெல்லாம் சிந்தனை வராது. கொலை செய்யிட்டான்னு சொன்னா இப்ப நம்ம நாட்டிலே மக்கள் தெரிஞ்சு கொலை பண்ணிடுறான், கொலை பண்ண பிறகு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த குற்றவாளி ஆன பிறகு அவன் என்ன, அவனுக்கு தண்டனை என்ன, அவன் கண்டுபிடிக்க அவன் அவன் பிடிக்கிறதுக்கு என்ன, அவன் மறைஞ்சு வாழ வேண்டிய என்னெல்லாம் செய்யறான், அவன் செய்துட்டு செய்யலங்கிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் தேடி அலையெல்லாம் பாருங்க, அது நீதிமன்றங்களுக்கு போகும் உரமா இருக்கிறான். அவன் இதை மாதிரி என்ன செய்தான்னு சொன்னா அவனை கொலை செய்யறான். கொலை பண்ண பிறகு என்ன ஆச்சு, ஆஹா கொலை செய்யிட்ட என்ன செய்யறது என்று உடனே பாருங்க, இன்னொரு தவறு செய்யறான், அதை வேறு இடத்துல தூக்கி கொண்டு போட்டுட்டு வேற வீட்டு பக்கத்தில் குடும்பத்துக்காக பக்கத்தில் போட்டுட்டு அவனே போய் என்ன செய்யறான், அவன் சொந்தக்காரன் கூப்பிட்டு மூசாசன வர்றான், மூசாசன் இருக்கிறாங்க, மூசாட்ட சொல்றான், மூசாவே இந்த மாதிரி இப்படி ஒரு கொலை நடந்து போச்சு, இந்த கொலைக்கு காரணமானவன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எப்பவுமே தவறு செய்த முந்திட்டான்னு சொன்னா நம்ம மாணவர் பதில் பார்த்துருப்போம், தப்புன்னு முதல்ல போயிட்டோம்னு சொன்னா தப்பு பண்ணவனுக்கு என்ன கிடைக்காது, தண்டனை கிடைக்காது. அவன் யார குற்றம் சொல்ல அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப இதை மாதிரி நினைச்சிட்டு என்ன செய்யணும், முந்திட்டு போய் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அது தீர்வு வேணும். அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்ல சூரத்து பக்ராவில் இந்த ஆயத்து வருது, இப்படி போய் சொன்ன உடனே இப்படி குறைச்சிட்டான்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டை அறுத்து அதனுடைய வால் போதி அவன் மேல அடிச்சுன்னு சொன்னா அவன் எழிஞ்சு கொலை பண்ணவன் யாருன்னு சொல்லிடுவான், கொலை செய்தவன் யாருன்னு தெரிஞ்சிருவோம்னாங்க. இப்படி சொன்னா யாருமே கொஞ்சம் கோவர் தான் செய்யும், ஏன்னா ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டான்னு போய் சொல்றோம், அது யாரு கொண்டா என்ன, அதுக்கு ஆதார் எங்க, எந்த யாரு நீங்க சந்தேகப்படுறீங்க, அவங்களை கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு ஒரு தீர்வு பண்ணணும். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மாட்டு அருங்கிறான். அவர் சொல்லக்கூடிய ஆள் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது தமாசாக கிண்டல் பண்ணி ஒரு மனிதனை வந்து குழப்பம் பண்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய தீர்வு யார் மூலமாக தீர்வு, அது அல்லாஹ். இப்படிதான் விளங்கணும். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு ஞானம் என்பது, அதாவது சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றா பாருங்க, அதுவும் தெளிவான சிந்தனை. ஆனா சிந்திக்காம அல்லாஹ் சொன்னது செயல்படுத்தணும் சொல்றான் பாருங்க, இது ஒரு அறிவு. இந்த அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கறான். இந்த அளவுக்கு நம்ம வரலாறு படிக்கும் போது, அதாவது மனிதர்களே மிகப்பெரிய உண்மையாளர் சித்திகன் பேர் யாருக்கு மட்டும்தான், அவுபரிதான் சித்திகிற பேரு. அல்லாஹ் வந்து அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டம் கொடுத்த பேர் தான் சித்திகிற பேரு. இதனால மேராஜ் படிச்சோம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவன் மற்றவங்க போய் இந்த சந்தர்ப்பம் நினைச்சான், இந்த சந்தர்ப்பம் இவ்வளவு வரைக்கும் இல்லாதே ஒரு நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, இதை போய் சொன்னா நம்ப மாட்டாரு. வானத்துக்கு ஒரே நிமிஷத்துல வானத்துக்கு போனாராம், அங்க பல விஷயத்தை பார்த்தாராம், இப்படி கிண்டல் பண்றான். அப்ப இப்படி சொல்லிட்டா அவ்வளவு கொஞ்சம் யோசிப்பாரு நினைச்சதை சொல்றான். அவரை தேடி ஓடி போய் சொல்றாங்க, அவ்வளவு விஷயம் தெரியுமா உன் கூட்டாள் இருக்காரு, இதுவரைக்கும் சொன்ன போய் பரவாயில்ல, இப்ப கடுமையான போய் சொல்றாரு, ஒரு நிமிஷத்துல வானத்துக்கு போயிட்டாரா, அங்க இருந்து பார்த்தாராம் வந்துட்டாரா. ஒரு தயக்கம் இல்லாம அப்படியா? யார் சொன்னா? முகமது சொன்னாரா? அப்படின்னு நான் உண்மை. அது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாத்தம் இருக்கும். அவன் என்ன போறான்னு கலக்கலான்னு போறான். ஒரு கலக்கம் இல்ல, எந்த தயக்கம் இல்லாம அவர் சொன்னா நம்புவோம்ப்பா. ஏன் தெரியுமில்ல? நாங்க இன்னொரு செய்தி நம்பிக்கிட்டு வரோம். வானத்திலிருந்து எனக்கு செய்தி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை நாங்க நம்பி செயல்பட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் நம்பர் நாங்க இதை நம்பாம இருப்போமா? அதனால சொன்ன சரிதான். பாருங்க, ஈமான்ல எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க. சொன்ன உடனே சரி. ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர். சாதாரண நாளில் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து சொல்றதுனால அது மார்க்கம். அவர் தீர்ப்பு போய் கேட்கும் போது நபிமார்கள் கூட தெரியாது என்ன செய்வாங்க? தெரியாது சொல்லுவாங்க. அல்லது தீர்வு வர்றதுக்கு அமைதியா இருப்பாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க. அவன் நபிமாவுடைய பண்பு என்று சொன்னா, அவள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும் போது அல்லாஹ்விடத்தில் வகி வந்துதான் சொல்ல வேண்டும். வகி வராமல் சொல்லக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் வகி வராத போது மௌனம் சாதிப்பார்கள். சில என்ன செய்வாங்க? சொல்லவும் செய்வாங்க. அப்ப அவன் சிந்திச்சு சில விஷயங்களை சொல்லவும் செய்வாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயத்தை நிராகரிக்கவும் செய்யலாம். அது இன்ஷா அடுத்த உடனே சொல்லுவோம். இதுல என்னடா மூசா சொன்ன உடனே அவன் கேக்குறாங்க, காலுவ தத்தகா ஹுசுபன்ங்கிறாங்க. என்ன கிண்டல் பண்றியான்னு நாங்க உன்னை கொண்டு கொலை செய்யப்பட்டு போயிட்டான். அவனை யார் கொண்டான்னு கண்டுபிடிக்க சொன்னா ஒரு மாட்டு பிடிச்சாருங்கிறிய என்னமா சம்பந்தம் இருக்குதா? இப்படி எல்லாம் கேள்வி பண்றியானாங்க. அவனுக்கு சொன்ன வார்த்தை, கால அவுது பில்லாகி அன்னக்கூன மில ஜாகிலீன், நான் விவரம் தெரியாத முட்டாள்கள் ஒருவனாக இருப்பேன் அல்லாட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன சொல்றாங்க? அப்ப இந்த விஷயத்தை இது அல்லாஹ் சொன்னான் என்ற செய்தி நான் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய வகி எனக்கு வந்து இதுதான் மார்க்கம், இப்படித்தான் செயல்பட என்ற சட்டத்தை நான் சொல்லும் போது அதை நீங்க தவறாக கேலியாக நினைச்சீங்கடா, அது யார் விளங்குறாங்க? அது யார் வேலை? அல்லாஹ் என்ன பேர் சொல்றான் அவங்களுக்கு? ஜாகிர்கிறான். அப்ப அறிவற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல், அறிவாளிகளை இப்படி சொல்லி காட்டுறான். அறிவற்றவர்கள் என்று சொல்லும் போது நல்ல ரெண்டு பிரிஞ்சு விளங்கணும். அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான படைப்புகள், வல்லமைகள், ஆற்றல், இதை சிந்திச்சு அதன் மூலமாக இவ்வளவு அற்புதமான விஷயம் சொல்றதை யாரும் சொல்ல முடியும்? அல்லாஹ் தான் சொல்ல முடியும், இறைவன் தான் சொல்ல முடியும், மனிதனால முடியாது என்ற சிந்தனை வருது பாருங்க. இப்படி சிந்தனை வந்து அல்லாஹ் பயப்படக்கூடிய யாரு? அறிஞர். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் விஷயத்தை சொல்லி இருக்கிற போது அந்த அல்லாஹ் சொன்ன விஷயத்துல இப்படி இருக்குமா, இப்படி செய்ய முடியுமா, இது என்ன சாத்தியமா என்று நினைச்சா யாருங்க? அல்லாஹ் அவன் முட்டாளங்கிறான், அவன் அறிவற்றவன். அப்ப நம்ம இந்த குரானுடைய வசனங்களை ரெண்டு கூட பிரித்து சிந்திக்க கூடாத செய்திகள் என்று வணக்க வழிபாடுகளும், அல்லாஹ் எவற்றை மார்க்கமாக சட்டமாக வணக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டானோ அதை சிந்திக்கவே கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அறிஞர்களும் அறிவற்றோடும் பாகுபடிச்சல சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில மூசா அலை இஸ்லாத்துடைய காலத்தில் நடந்த செய்தியை நாம் வரலாற்றை படிச்சு பார்க்கிறோம். அவருடைய பின்தொடர்ந்து நிறைய சொல்லி காட்டுறான். அந்த அத்தியாயத்துக்கு பக்ரா என்று பேரத்துக்கு ஒரு காரணம் இதுதான். அந்த மாட்டை அறுக்க சொன்ன விஷயத்தை இவன் கேள்வி நினைச்சதுனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் நபி, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், மக்களுக்கு ஒரு மார்க்கமாக விஷயத்தை சொல்ல வருகிற போது அந்த விஷயம் அல்லாஹ் சொன்னான் என்று வருகிற போது அதில் நம்ம கூட சிந்தனை உழைக்கக்கூடாது. அது மாதிரி இன்னொரு சம்பவம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நபிமார்கள்ல இவங்க ஒரு வித்தியாசமான துவா செய்றாங்க. எப்படி துவா செய்றாங்க? ஏண்டா அவங்க அல்லாஹ் சொல்றாங்க, இன்னி தாவூது கௌமி லைலம் வனஹாரா பலம் எழுதும் துவா இல்லா இல்லா ஃபிராரா, நான் அவங்க இந்த மக்களை என்னை அழைத்தது நான் நபியாக ஆக்கினேன், அவளை நான் இரவில் அழைத்தேன், பகலில் அழைச்சேன், பகிரங்கமா அழைத்தேன், மறைமுகமா தனித்தனியா செஞ்சு அழைச்சேன். இப்படி அழைக்க அழைக்க அதை ஏற்றுக்கிட்டு வராட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுகிறார்கள், கூட கொஞ்சம் என்னோட விலகி போயிட்டு இருக்கிறாங்க என்று பார்த்தோம்னா கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா என் பேச்ச கேட்காட்டும் பரவாயில்லப்பா, என்ன வெறுத்து போகாத அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு, நான் நல்லது தானே சொல்றேன், நீ கேட்கணும் போக்குல போயிட்டு அதுக்காக ஏன் என்கிட்ட பேசாம ஓடுற, என்ன பார்த்து நீ திரும்பி போறிய என்று சொல்ற மாதிரி நூல் சொல்றாங்க. அப்ப 950 வருஷமா நான் இந்த மக்களுக்கு மத்தியில பல வகையான யுக்திகளை கையாண்டு பிரச்சாரம் செய்கிறேன், அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் பலனாக ஓடினாங்களே தவிர என்னை நெருங்கி வரல என்று சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி லா ததர் அல்லாஹ் நீங்கள் காஃபிரீன தய்யாரா, இறைவா இந்த பூமியிலே உன்னை மறுத்து வாழக்கூடிய ஒருத்தனை கூட விட்டு விடாதே. இந்த மாதிரி துவா யாரும் கேட்கல, அது மட்டும் கேட்கல அவங்க. இப்படி சொல்லிட்டு பயன் ததருகும், அப்படி யார் யார் விட்டுட்டா வளம் எழுது இல்ல ஃபாஜன் கஃபாரா, அப்படி யார் யார் விட்டு வச்சு கொடுத்தா நீ ஒரே ஒரு ஆளை விட்டு வச்சுட்டேன்னு சொன்னா அவனுக்கு பிறக்கிற குழந்தை இருக்க அவனும் உனக்கு நன்றி கட்டு வளர்ந்து பிறப்பான், நன்றி செய்ய மாட்டான். ஆகவே நீ ஒருத்தர் கூட விடாத, வழிகட்டு வந்தா அவனுக்கு பிறப்பான். அந்த அளவுக்கு ஆத்திரப்படுறான். துவா செய்யும் போது சொன்னா யாரெல்லாம் அழிச்சு சொன்னா போதும், நிராகரிக்க அவன் நிராகரிக்கிற ஒரே ஒருத்தர் விட்டுட்டா கூட அவனுக்கு பிறக்கிற குழந்தை உனக்கு நிராகரிப்பாளர் பெறுவான், அவன் உனக்கு மாறுதல் செய்வான், வழிகட்டவனா தான் இருப்பான் என்று இப்படி ஆத்திரத்தில் துவா செய்யறாங்க. அப்ப அல்லா அப்படியா எல்லாரும் அழிச்சிடணுமா, சரி அல்லா சொன்னா உனக்கு அழிக்கிறதுக்கு ஒரு காலத்தை சொல்லித்தாரன், ஒரு ஒரு அடையாளம் சொல்லாத மாதிரி செய்யணும். என்னடா ஒரு குறிப்பிட்ட நாள்ல திடீர்னு வானத்திலிருந்து பூமி தண்ணி வரும், நீ அதற்கு முன்னால என்ன செய்யண்டா, நீ ஒரு சின்ன படகு செய்தி வச்சுக்க, ஒரு படகு செய்தி வைத்து அதுல யாரெல்லாம் நான் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்கிறா நீ சொன்ன அவங்க எல்லாம் ஏத்திக்க, அவரை ஏற்றிக்கொண்ட பிறகு நான் பாதுகாத்து உடைய அவர் தான் குடும்பம், அந்த குடும்பத்தினை பாதுகாப்பேன் அல்ல, உடைய குடும்பத்தை நான் பாதுகாப்பேன், அதனால நீ பயப்படாம இப்படி செய்யண்டாங்க. அதனால அவங்க அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. அது கூட அவங்க கேரி பண்ணான், என்னடா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்ப இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு, படகு செய்து இருக்கிறாரு, கிண்டல் பண்ணான். அப்ப அவரை அல்லா சொன்னாலும் செய்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி மழை வந்துச்சு, வானத்திலிருந்து பூமியிலிருந்து கடுமையான தண்ணீர், ஆன உடனே அவர் படகுல ஏறி இருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளலாம் மேல ஏத்திக்கிட்டாரு, அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் கடுமையான அலை அடித்துக் கொண்டிருக்கிற போது மகன் அந்த அலையில தத்தளிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. ஏறிக்கொள் நீ காவிரிகளில் ஒருவனாக ஆகிவிடாதே, அந்த வார்த்தை பயன்படுத்தாங்க, காவிரிகள் ஒருவனாக ஆகிவிடாதே. அப்ப நான் சொல்ற இந்த அழைப்பு நீ ஏத்துக்கிறாம இருந்தா யாரு காவிர். அப்ப காவிர் காவிர நம்ம நினைக்கிற மாதிரி யாரு இல்ல, அல்லாஹ் மறுக்கிறவன் அவனும் காவிர் தான். நம்ம நாட்டில் பொதுவாக காவிர் யாரும் சொல்லுவோம், அல்லாஹ் மறுக்கிறவன் கிடையாது. நம்ம நாட்டில் பாருங்க கடவுள் கொள்ள உள்ள என்ன சொல்றோம், கடவுள் கொள்கை உள்ளவங்களை தான் காவிர்களும். அப்ப அல்லாஹ்வை நம்புறான், ஆனா அல்லாஹ்வை எப்படி நம்பணும் அப்படி நம்பல, சரிதானே? நம்ம நாட்டுல காவிர் காவிர் சொல்றோம், அவன் கடவுள் கொள்ள இல்ல, நம்பிக்கை இல்லாதவங்களா, நம்பிக்கை உள்ளவங்க தான் கடவுள் நம்புறான். கடவுள் நம்பிக்கை இருக்கிறனால அவங்க கஷ்டமான அமல்கள் நல்ல வேலை செய்யறாங்க அவங்க எண்ணத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அப்படி செய்யக்கூடிய அவர்களை நம்ம காவிர் சொல்ல என்ன காரணம், அவங்க செய்யக்கூடிய வணக்கம் யார் சொன்னதில்லை, அல்லாஹ் சொன்னதில்லை. அப்ப இந்த வித்தியாசம், அப்ப காவிர் காவிர் என்பது என்ன அர்த்தம், அல்லாஹ் ஒன்றை சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஒன்றை சொல்லுகிற போது அதை யார் நிராகரிக்கணும், அவன் யாரு காவிர். முதல் காவிர் யாருங்க, முதல் காவிர் யாரு, சைத்தான். அல்லாஹ் மறுத்தானா இல்ல, அல்லாஹ் சொன்ன நீ என்ன படைச்சேண்டா, அப்ப படைத்தது அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவன், அவ ஏன் காவிரானா, ஒரே ஒரு சட்டத்தை மறுத்தான். அப்ப அல்லாஹ் சொன்னதை ஒருத்த மருத்துவம் காப்பி, அப்ப இதே வார்த்தையை சொல்லி காட்டுறான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய அருமை மகனே அருமை மகனேங்கிறாரு, நல்ல மகனே என்னோட ஏறிக்க நீ காவிர் ஒருவனாக ஆகிவிடாதே. அவன் என்ன சொல்றான், நான் உயரமான ஒரு இடத்துல ஏறி நின்று கொள்வேன், அப்படி ஏறி நின்று கொண்டு என்ன நான் தற்காத்துக் கொள்வேன், நீ ஒண்ணும் கவலைப்படாதங்கிறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவன் மகனும் தகப்பனும் புரையாடிக்கிட்டு பயங்கரமான அலை வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சது, பிரித்தது அதுக்கு என்ன ஆனாலும் அப்படி தெரியல. கடைசி பார்த்தா தண்ணி எல்லாம் வத்திர பிறகு பார்த்தா மகனை காணும், மகன் எங்க போனாலே தெரியல. உடனே அல்லாடி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, கா ரப்பி இன்னபினி மின் அகலி இன்ன வாதக்கல் ஹக்கு அந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன். அல்லாஹ் எப்படி சொல்றாரு, ரப்பி நாயனே இன்னபினி மின் அகலி, என் மகன் இருக்கிறானே நான் பெத்த புள்ள அவன் ஏன் குடும்ப சார்ந்தவன், இன்ன வாதக்கல் ஹக்கு உன்னுடைய வாக்கு இருக்குத அது சத்தியமானது, நீ ஒரு வாக்கு கொடுத்தா கட்டாயம் அது சத்தியமா இருக்காது, எந்த போலியும் பொய்யும் இருக்காது. வந்து அகக்கமுல் ஹாக்கிமீன், நீ தான் ஒரு தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் நியாயமாக தீர்ப்பு செய்யக்கூடிய தான், யார் என்ன தீர்ப்பு செய்தாலும் அத்தனை தீர்ப்புக்கு மேலால் உயர்வான சரியான தீர்ப்பு செய்யக்கூடிய தான். அப்படி இருக்க என் மகன் அழிச்சுட்டே இருக்கிறாங்க. உண்மையில அவர் பெத்த மாமா தானே, யாரும் மறுக்க முடியாது, தான் பெத்த பிள்ளைய தான் கண் முன்னால் அழிச்சிட்டான். அல்ல என்ன வாக்கு கொடுத்திருந்தான், ஒரு குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். அவன் குடும்பத்துல முக்கியமா யார் வருவா, மனைவி மக்கள் கட்டாயம் வரணும், அவன் மனைவி மக்கள் எல்லாம் கட்டாயம் குடும்பம் தான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி கேட்ட உடனே யானு இன்னொரு லைசமின் நகலிக்கு நூகே நிச்சயமாக சொல்கிறேங்கிறான். அவ என்ன நிச்சயங்கிறவாத ஏன் பயன்படுத்துறான், உனக்கு உடனே சந்தேகம் வந்துட்டா, உன் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பேற்றிருந்தல்ல, அப்படி பொறுப்பேற்றிருந்த நான் பாதுகாக்கத்தான் செய்வேன், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இப்ப உனக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏன் நீ உன் மகனை பாதுகாக்கல என்று கேட்கிற என்ன நேர்மையான ஆளு சத்தியத்தை வாக்கு பாதுகாக்கக்கூடிய சொல்ற அவ நியாயமான ஆள் சொல்லிக் கொண்டு இப்படி கேட்கிறிய இன்னி ஆயுதுக்கான் தக்கூறவன் ஜாகிலேயின் நீ அறிவற்ற மக்வரம் தெரியாத மூடர்கள் ஒரு ஆயுட எச்சரிக்கை செய்கிறேங்கிறாங்க. பாருங்க, அப்ப நம்ம விளங்கின அறிவு என்னது? நான் பெத்த முள்ள, நான் மனையா திருமணம் முடித்த மனைவி, ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், இப்படிதான் நினைப்போம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொன்னால், நீ நினைப்பது போல நீ பெத்த புள்ள என்பது உண்மை, ஆனா என்னுடைய பார்வையில மகன் குடும்பம் என்பது நான் அதை சொல்லல. யார் குடும்பம்? என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் குடும்பம். உன்னுடைய அழைப்புக்கு யார் ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் உன்னுடைய குடும்பம். அப்ப அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துஆவை அவருக்கு ஒரு நினைவுபடுத்தாம என்ன கேட்டாங்க? காஃபிர்கள்ல ஒரு ஆளை கூட விடாத. இவ்வளவு கோம கேட்டாலும் தன்னுடைய மகன் என்ன செய்யிருக்கிற காவிரி ஆகிட்டா தெரியுது. ஏன்னா தன்னுடைய அழைப்புக்கு ஏற்றுக்கிட்டு வரல. அப்ப வரலங்க என்ன முடிவுக்கு வரணும்? நாமளே எல்லாரும் கேட்டுக்கிறோம், காவிரி ஒரு ஆளை கூட விடாதேன்னு. அப்ப இப்படி விடாதுன்னு சொல்லி கேட்டு திரும்ப அல்லாட்ட கேட்டுட்டுமே என்ன நல்லா எச்சரிக்கை மடையனாயிடாத முட்டாள் ஆயிடாதுங்கிறான். பாருங்க அறிவு என்பது என்ன? அப்ப குரான் பார்வையில், குரானுடைய பார்வையில் அறிவாளிகள் அறிவு என்பது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எதை அறிவு என்று சொல்கிறானோ, எதை சரியான சொல்கிறானோ, எப்படி செய்ய வேண்டும் சொல்கிறானோ, அந்த விஷயத்துல தயக்கமோ அதை தவறாக இருக்குமோ, அதை செய்வதனால வேறு வேறு விளைவுகள் ஏற்படுமா என்று இந்த தயக்கம் வரக்கூடாது. அப்படி வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு விவரம் இல்லைன்னு அர்த்தம், நீங்க புரியலன்னு அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க அறிவற்றுள்ள ஆவிட எச்சரிக்கை செய்கிறேன்னு எச்சரிக்கை செய்யறான். அப்ப திருமறை குர்ஆன் வசனங்களை நாம் இப்படி தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா, அறிவாளிகள் யார் என்பதை அல்லாஹ் பற்றிட்டு சொல்ல வரும்போதெல்லாம் நாம் கவனமாக தெரிந்து கொள்கிறோம். அறிவுள்ளவர்கள் யார், அறிவற்றவர்கள் யார் என்ற இந்த பாகுபாட்டினை புரிந்தால்தான் நாம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய உண்மையான அடியானாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையில அல்லாஹ்வோட வெற்றி பெற முடியும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முக்கியமான ஒரு அம்சம் சொல்லிக் கொடுத்தாங்க. மனிதன் இந்த சிந்தனையில அறிவார்ந்த அல்லாஹ் எதை மார்க்கம் எதை அறிவு என்று சொல்கிறானோ அந்த சிந்தனையை மனிதன் தன்னுடைய உள்ளத்துல கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்க. மனித அவயங்களில் ஒரு உறுப்பு ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி ஒரு துண்டு இருக்கிறது, அது எப்போதெல்லாம் சீராக இயங்குகிறதோ அப்போதெல்லாம் மனிதனுடைய ஏனைய எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும். அந்த ஒரு உறுப்பு எப்போது பாழடைந்து சீர்கட்டு போய்விடுகிறதோ அவருடைய ஏனைய எல்லா உறுப்புகளும் பாழடைந்து போயிடாங்க. மனித அவயங்கள்ல ஒரு துண்டு இருக்கு, ஒரு பகுதி, அந்த பகுதி எப்ப சீராக நேராக ஒழுங்காக இயங்குகிறதோ அப்போதுதான் மனிதனுடைய மற்ற அவயங்கள் கண்ணோ காலோ கையோ பார்வை காது எல்லாம் சீராக இயங்குவதற்கு நேர்மையாக ஒரு மனிதன் நடந்து கொள்வதற்கு அந்த ஒரு பகுதி தான் முக்கியம். நான் அது என்னன்னா இந்த கல்வி இருக்கிறத இந்த உள்ளத்திற்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும். எப்படி உடலுக்கு தேவையான உணவை நாம் கொடுக்கிறோமோ அதே போல சிந்தனைக்கு தேவையான உணவை நாம் கொடுக்கணும். மனித உடல் ரெண்டு அமைஞ்சிருக்கு, ஒண்ணு அதாவது உயிரும் உடலும். மனித யாரும் சொல்லுவோம் உடலும் உயிரும், உயிர் இல்லாத உடலும் உடல் இல்லாத உயிரையும் பார்க்க முடியுமா? ரெண்டும் இல்லை. இந்த ரெண்டும் இணைந்தால்தான் மனிதன் வாழ முடியும். மனிதனுடைய நமக்கு தெரியக்கூடிய இந்த உறுப்பிற்கு உடம்பு, இது மண்ணால் சமைக்கப்பட்டது. எனவே மண்ணிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருளையும் உண்டு. இதை நாம் வளர்த்துக் கொள்வதை போல பலப்படுத்திக் கொள்வதை போல நம்முடைய கண்ணுக்கு தெரியாத இன்னொன்னு என்னது? உயிர். உயிர் யாருக்கா தெரிஞ்சா? இது வரைக்கும் தெரியல. யாருக்கும் தெரியலன்ட்டான் அல்ல, நபிக்கு தெரியலன்ட்டான். எஸ் அருவுடைய ரூஹ், நபியோட ரூஹ என்னன்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? குறி ரூஹு மின் நம்பி ரப்பி, அது ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அம்மா ஊத்தி எல்வி இல்லா கருவி, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அறிவு இருக்குத குறைவானது தான். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க இந்த அறிவு ஏற்றுக்கொண்டு எதை கண்டுபிடிக்க முடியாது? அறிவு கண்டுபிடிக்க முடியாது. நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதையெல்லாம் எங்கெங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், அற்புதமான நம்முடைய சிந்தனைக்கு ரொம்ப ஆச்சரியமான பல்வேறு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டான். இன்றைய வரையில யாராவது உயிர் எங்கிருந்து வந்துச்சு, அதனுடைய கனம் என்ன, அது நிறம் என்ன, அது தன்மை யாரா சொன்னாங்களா? இல்ல. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பொருள்ல ஒரு அணு அளவு குறைஞ்சாலும் எடை குறையுமா கூடுமா? குறையும். எந்த அளவு ஒரு அணு குறைஞ்சா குறையதான் செய்யும். ஆனா மனித உடல்ல உயிர் போன உடனே என்ன செய்யுது? பிழங்கணக்கு, பிழங்கன மாதிரி கணக்கிறாங்களாம். ஏதாவது கனமா இருந்தா பிழ மாதிரி கணக்கிறாங்களாம். அப்ப அந்த ரூகு போயிட்ட பிறகு உடம்பு ரொம்ப கனமாயிடுது. சுபஹானல்லாஹ், குழந்தை பிறக்கிற போது இருந்த ரூகு தான் இது வரைக்கும் இருக்குது. ஒரு மனுஷன் 150 வயது வாழ்ந்தா கூட அந்த உயிர் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசு என்ன ஒண்ணுமே தெரியல. இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியல சொல்லிட்டான். அப்ப இந்த ஞான இந்த ஆத்ம ரீதியான இந்த உணர்வு இருக்குதே, இந்த உணவை தான் மிக முக்கியமான சொன்னாங்க. அப்ப கல்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கல்புக்கு உணவு, அந்த சிந்தனைக்கு உணவு, இந்த ரூஹ் என்ற ஆத்மாவுக்கு உணர்வு உணவு என்னன்னு சொன்னா அந்த உணவை தான் அல்லாஹ் கொடுத்த உணவு. அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்வுக்கு ரசூல வகை அனுப்பிச்சானே, கண்ணில் யாருக்கா தெரிஞ்சுச்சான்? சொல்லுக்கும் தெரியல. அது எப்படி சத்தம் கட்டி தவிர ஒரு மலக்கு வந்தாரு தவிர அது எப்படி இருந்து அவங்க சொல்ல தெரியல. அப்ப அந்த வகை என்பது அல்லாஹின் மூலமாக வந்த அந்த செய்தி இருக்குத, அதை ஒரு மனிதன் பக்குவமாக சிந்தித்து செயல்பட்டு இதை சிந்திக்கணும் சொல்றா, சிந்திச்சு இதை சிந்திக்க சிந்திக்காம இருந்தா அவன் தெளிவடைந்து விடுவா. அதனால ரசூலா சொன்னாங்க, இன்னலி குல்லி ஷையின் சகாலத்தும் சகாலத்துல் கல்வி திக்ருல்லாஹ் என்றார்கள். உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு பொருள் இருக்கிறாங்க. உலகத்தை பார்க்கிற எந்த பொருளா இருந்தாலும், உடையா இருந்தாலும், இடமா இருந்தாலும், மனிதன் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி ஒவ்வொரு பொருளும் பயன்படுத்துறோம். அதே மாதிரி மனிதன் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்தி சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இறை நினைவுதான். அப்ப அல்லாஹுவை நினைக்கக்கூடிய அல்லாஹுடைய சிந்தனையை மனசு கொள்றான் பாருங்க. இந்த ஒண்ணுதான் இதை தெளிவுபடுத்தும், கல்வ தெளிவுபடுத்தும், ஆத்மாவை தெளிவுபடுத்தும், சிந்தனையை தெளிவுபடுத்தும். அப்ப சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்கு மிக முக்கியமான அருமருந்தாக அல்லாஹ் இறை நினைவுல்லா என்பது அல்லாஹ் குர்ஆனுக்கு சொன்ன பேர் தான். இன்னான நிச்சயமாக என்ற என்னை நினைப்பதற்காக, என்னை சிந்திப்பதற்காக இந்த வேதத்தை இறக்கியிருக்கேன் சொல்றான். குர்ஆனுக்கு பேர் என்னது? அல்லாஹ் குர்ஆன் சொல்ற பேரு விக்ரி. ஏராளமானதுல சொல்லி காட்டுறான். அவன் மனிதனை சிந்தனைக்குரியவனாக, உயிரோட்டமிக்கவனாக, அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளியாக வாழ வைப்பதற்கு வந்ததா என்னது? திருமறை குர்ஆன். அப்ப குர்ஆனுடைய ஞானத்தை, குர்ஆனுடைய பாடத்தை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ, அதிலும் இரண்டு கோணமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்களை சிந்தித்தும், அல்லாஹினால் அல்லாஹுடைய தூதரினால் எதையெல்லாம் சிந்திக்க கூடாதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை சிந்திக்காமலும் இந்த ரெண்டு கோணத்தில் இருந்தால் தான் நம்ம அறிவாளி ஆக முடியும். இந்த ரெண்டு ரெண்டு எதில் தவறினாலும் அறிவாளி இருக்கணும். எதையும் செஞ்சு கண்டுபிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி தான், சிந்தனை செய்து அது இருந்ததான் இப்படித்தான் இருக்கும் என்று நான் கண்டுபிடிச்சு தீருவேன், அதை விளக்கி தீரணும், அதை விளங்கி தீரணும் என்ற முடிவுக்கு வந்து வந்தான் வச்சுங்க, அவன் தடுமாறிவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வகி இறங்கி கொண்டு அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, ஒரு பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. தொழுகையோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து மனைவி கேட்கறாங்க, அல்லாஹின் தூதரே நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன? உள்ளங்களை எல்லாம் புரட்டி போடக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலைத்திற்க செய்வாயாக, இல்லை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, இதை ஏன் கேட்கறீங்கன்னு கேட்கறாங்க. சொன்னாங்க, இந்த கல்பு, கல்வி அரபி கல்புன்னாலே புரண்டுகிட்டே அர்த்தம், கலபை அரபி அதுல கலபைதான். அந்த கல் அதுல இருந்து வந்தாலும் கல்பு வந்து திடீர்னு மாறிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கை, நேரத்தை சொல்றான், இன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு சிந்திக்கிறான், நாளை சிந்திக்கிறான், அவன் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கிறான். மனித உள்ளங்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப தடுமாறுகின்ற சுபாவளி உள்ளத்தை இதை நிலைப்படுத்தி வைக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும்தான். கல்வி மட்டும்தாங்க, நம்ம உலகத்தில் வேற எதுக்கு வேணா உரிமை கொண்டாடிடலாம். இந்த கல்வி செய்ய முடியாது, கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து தீர்வு முடியாது. இந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய யாரு? அல்லாஹ் தான். அதனால இந்த கல்வை கட்டுப்பாட்டு கொண்டு வருவது மிகப்பெரிய அரும்பருந்தாக, மிகப்பெரிய ஞானமாக, அறிவு பொக்கிசமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வத்தாலா திருமுறை குர்ஆன் தந்திருக்கிறார். எனவே இந்த உள்ளம் எந்த அளவுக்கு தெளிவு பெறுகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய கண், நம்முடைய காது, நம்முடைய கை, நம்முடைய கால் எல்லாம் சீராக இயங்கி ஒரு சரியான வழியில் சென்று அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி வழி நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, சீர்படுத்திக் கொள்வதற்காக திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ்வை எப்படி நினைத்து சிந்தித்து வாழ வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறானோ அவற்றை சிந்தித்து, எவற்றை சிந்திக்காமல் அதை சொன்ன போது அல்லாஹ் சொன்னது போல சொன்ன மாதிரியே செயல்படுத்த வேண்டும் சொல்கிறானோ, இந்த இரண்டு கோணங்களும் புரிந்து செயல்பட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிஞனாக வாழ்ந்து, அறிஞனாக மரணித்து, நாளை மறுமையில் சொர்க்கம் செல்கின்ற நற்பேற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மனைவி தந்தருவானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த வாரம் ஹஜ்ஜை பற்றியான ஒரு வகுப்பு நடத்திருக்கிறோம். அதனால ஹஜ்ஜி செல்லக்கூடிய சகோதரர்கள் அவர்களை தெரிஞ்சு கொஞ்சம் அழைச்சி வாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செல்லக்கூடிய எல்லா மருத்துவத்திலும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்ஷா அல்லாஹ் இதே தானே ஒன்பது மணிலிருந்து பத்து மணி நடத்தும் நடக்கும். ஆனால் அந்த ஹஜ் சம்பந்தமான விளக்கம் சொல்ல இருக்கிறோம், எல்லாரும் கலந்துக்கிடுங்க. அடுத்தபடியாக நான் ஒரு ஃபார்ம் தயார் பண்ணி உங்களை ஏற்கனவே அறிவிச்சுட்டு இருந்த குரானை அதை படிக்க தெரியாமல் படித்து கொடுப்பது, இலக்கணத்தோடு படித்து கொடுப்பது, அது மாதிரி மார்க் சம்பந்தமான ஃபிக்கு என்ற பெயரால் கொள்கை என்ற கொள்கை விளக்கு என்ற பெயரால் பல்வேறு அம்சங்களை பல பகுதியாக பிரிச்சிருக்கிறோம், அது பாடம் நடத்திருக்கிறோம். அது நாள் வெள்ளிக்கிழமையில புதுவாக நடத்திக்கிட்டு அது மாதிரி இன்னும் பல நாள் நடத்தலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால இந்த படிவத்தில் எல்லா விளக்குகள் இருக்குது, யார் யார் எப்படி தங்கள் கலந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்க பூர்த்தி செய்யுங்க. அது மாதிரி யாருக்கா தேவைப்பட்டா கூட ஃபார்ம் இன்ஷால்லாஹ் நாங்கள் கொடுப்போம், நீங்களும் கூட என்ன செய்யலாத இது காப்பி எடுத்து கொடுக்காம கொடுக்கலாம். அடிப்படையில் தொடர்ந்து நாம திருமறை குர்ஆனுடைய வகுப்புகளை அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு சிரிஞ்சு வாழ்க்கை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால விளம்பரங்கள் தயார் பண்ணி அங்கங்கே விட்டோம் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பரவச் செய்வது மூலமாக நமக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும். நாமும் விளங்கிக்கணும், நம்ம மூலமா யாரை விளங்குறாங்களோ அவங்களுக்கு விளங்கு கிடைக்கும். ஆனால் இப்படி சிந்தனை நாம் செய்ய இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது. அதனால இதுல பங்கு கொண்டு இது மாதிரி நன்மைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருங்க. ஆக இன்ஷா அல்லாஹ் ஃபார்ம் தருவாங்க, நீங்க வாங்கி ஃபில் பண்ணிடுங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஅஸ்தக்ஃபிருஹு.